2021 மார்ச் மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணனின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள், கர்ணன் பிறப்பும் திகைக்க வைக்கும் செய்திகளும். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பாண்டவர் வனவாச காலத்தில் 12 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. 13ஆம் ஆண்டான அஞ்ஞாதவாசம் இன்னமும் தொடங்கவில்லை. இந்த நிலையில் கர்ணனுடைய கவச குண்டலங்களை யாசிக்க இந்திரன் வரப்போகிறான் என்று சூரியன் கர்ணனுடைய கனவில் தோன்றி அவனை எச்சரிக்கிறான். இந்த பகுதி பல காரணங்களுக்காக மிக முக்கியமான ஒன்று. இங்கேதான் குந்திக்கு துர்வாசர் உபதேசித்த மந்திரமும், அதை பரீட்சித்து பார்க்க வேண்டுமென்றே ஆர்வத்தால் குந்தி சூரியனை எண்ணி அந்த மந்திரத்தை உச்சரிக்க சூரியன் அவளுக்கு எதிரில் தோன்றி அவளுக்கு கர்ணனை அளித்ததும், அவளுடைய கன்னிமையை மீளத் தந்ததும், அவ்வாறு பிறந்த கர்ணனை குந்தி தன் வளர்ப்பு தாயுடன் ஆலோசித்து அஸ்வ நதியில் விட்டதும், அந்த நதி சர்மன்வதி என்ற நதியோடு கலந்ததும், அந்த நதி யமுனையில் கலந்ததும், அங்கிருந்து நதியில் மிதந்து சென்று அந்த பெட்டி கங்கையோடு கலந்ததும், அதன் பின்னர் சூத்தனால் ஆளப்படுகின்ற சம்பா நதியின் சமீபம் சென்றதும் மிக மிக விவரமாக சொல்லப்படுகின்றன. மகாபாரதத்தை படிப்பது நாவல் படிப்பது போன்று சுலபமான வேலை அன்று என்பதற்கு ஓர் உதாரணம் இந்த இடம். இந்த இடத்தில் தன் வளர்ப்பு தாயுடன் ஆலோசித்து குந்தி கர்ணனை ஆற்றில் விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவ்வாறு ஆற்றில் விட்டது சூரியனுடைய சொல்லின்படி என்பதை கண்ணனிடமிருந்து அறிந்து கொண்டு கர்ணனே சொல்வதை நாம் இதற்கு முன்னால் விநாச காரணன் என்ற தலைப்பில் சொல்லியிருக்கிறோம். ஆகஸ்ட் 2016 தென்றலின் ஹரிமொழி பகுதியை பார்க்கவும். ஓ ஜனார்த்தனரே, கன்னிகையானவள் சூரியனிடமிருந்தும் என்னை கர்ப்பத்தில் தரித்தாள். அவள் பிறந்தவனான என்னை சூரியனுடைய சொல்லாலேயே விட்டுவிட்டாள். ஓ கோவிந்தரே, அவ்விதம் பிறந்த நான் தர்மத்தினாலே பாண்டுவுக்கு புத்திரனாகிறேன். உத்தியோக பருவம், பகவத் தியான பருவம், 141-465 என்று அங்கே சொல்லி இருந்தோம். அதாவது இப்போது வனப்பருவத்தின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக விராட பருவம் வருகிறது. அதற்கும் அடுத்ததாக உத்தியோக பருவம் வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட பக்கங்களையும் 2 பருவங்களையும் கடந்து சொல்லப்படும் இந்த விவர தொடர்ச்சியை கோத்துக்கொண்டே வருவதே ஒரு பெரிய சவால். அதுவும் அல்லாமல் வளர்ப்பு தாயின் ஆலோசனையின்படி கர்ணனை அஸ்வநதியில் ஒரு பெட்டியில் வைத்து மிதக்க விட்டுவிட்ட குந்தி அந்த பெட்டி நீரில் மிதக்குமாறும், அது நீரில் மூழ்கிவிடாதபடியும் எப்படியெல்லாம் எச்சரிக்கையாக அதை தயாரிக்க செய்தாள், எப்படி தேன் மொழிகை கொண்டு அந்த பெட்டியின் உட்புறங்களை பூசி நீர் புகாதபடி செய்ய சொன்னாள், அந்த குழந்தையை நதியில் விட்டபோது அப்போதுதான் கன்னிப்பருவத்தை அடைந்திருந்த அந்த சிறுமி என்ன வார்த்தைகளையெல்லாம் சொல்லி அந்த குழந்தையை ஆசீர்வதித்தாள் என்பதையெல்லாம் படித்தால் எந்த கல்லஞ்சனுக்கும் கண்ணில் நீர் திரள்வது நிச்சயம். இந்த கட்டத்தை பலமுறை படித்து கண்ணீர் உகுத்திருக்கிறேன். முழு விவரத்தையும் அறியாமல் எத்தனையோ வகையான அவதூறுகளுக்கு குந்தியை உள்ளாக்குபவர்களை எண்ணி வருந்தி இருக்கிறேன். குந்தி அந்த பெட்டி நதியின் ஓட்டத்தில் எங்கெங்கு செல்கிறது, எந்த இடத்தில் யார் அந்த குழந்தையை எடுத்துச் செல்கிறார்கள், எடுத்துச் சென்றவர் யார் என்று அனைத்து விவரங்களையும் ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறாள் என்பதும் இங்கு வனப்பருவத்தில் சொல்லப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் மேற்பட்ட சூதன் என்பவன் சூத்திரன் என்று காலகாலமாக சொல்லப்பட்டு வரும் பொய்யை முறிக்கும் வலுவான ஆதாரம் இந்த இடத்தில் கிடைக்கிறது. இதை சமஸ்கிருத மூல ஸ்லோகத்தையே ஆதாரமாக காட்டி இதற்கு முன்னரும் சூதன் எனப்படுபவன் யார் என்ற தலைப்பில் சொல்லி இருக்கிறோம். பிப்ரவரி 2016 தென்றலின் ஹரிமொழியை படிக்கவும். மேலே நாம் சொல்லியுள்ள மேற்கோளான சூதனால் ஆளப்படுகின்ற சம்பா நதி என்பது வனப்பருவம் 309-140 வருகிறது. சூதர்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சத்திரியர்களே என்பதற்கு இதுவும் ஒரு ஆதாரம். விராடனின் மனைவியான சுதேஷ்ணியின் சகோதரனான கீச்சகன் ஒரு சூதன் என்றே குறிப்பிடப்படுகிறான். அப்படியானால் அவனுடைய சகோதரியான சுதேஷ்ணையும் அவளுடைய கணவனான விராட மன்னனும் சூதர்கள் தானே. எனவே சூதன் என்பவன் ஒரு மாற்று குறைந்த சத்திரியனாக மற்ற சத்திரியர்களால் எண்ணப்பட்டான் என்பதே பொருந்தும். இது மட்டுமல்ல, கர்ணனை தூக்கிச் சென்ற அதிரதன் திருதராஷ்டிர மன்னனுக்கு தோழன் என்ற மிக அரிய செய்தியும் இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. இந்த சமயத்திலேயே திருதராஷ்டிரனுக்கு நண்பனான அதிரதன் என்கிற சூதன் மனைவியுடன் கங்கைக்கு சென்றான் என்று இதற்கு அடுத்த அத்தியாயத்தில் வருகிறது. வனப்பருவம் குண்டலாகரண பருவம் அத்தியாயம் 310 பக்கம் 140. இவர்கள் இருவரும் தான் பெட்டியில் மிதந்து வந்த குழந்தையான கர்ணனை பார்த்து தூக்கிச் செல்கிறார்கள். எனவே தூக்கிச் சென்றவன் அதிரதன் என்பதும் அவனுடைய மனைவியின் பெயர் ராதை என்பதும் குந்திக்கு ஒற்றர்கள் மூலமாக தெரிந்தே இருந்தது. இன்னொரு சூதனால் ஆளப்பட்ட இடத்தைச் சேர்ந்த அதிரதன் திருதராஷ்டிரனுக்கு தோழன். அவர்கள் இந்த குழந்தையை கண்டெடுத்ததோ எந்த அங்க தேசத்து கர்ணனை துரியோதனன் மன்னனாக்கினானோ அதே அங்க தேசம் என்பதும் ஆய்வாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. கர்ணனை துரியோதனன் அங்க தேசத்து மன்னனாக்கியதை அரசன் கர்ணனும் கூட்டு அனுமதியும் என்ற தலைப்பில் சொல்லி இருக்கிறோம். 2014 தெண்டலின் ஹரிமொழி பகுதியை படிக்கவும். துரியோதனன் இளவரசனாக கூட முடிசூட்டப்படாதவன் என்பதற்கு விளக்கமாக இதை சொல்லியிருந்தோம். ஆக சாந்தி பருவத்தில் துரியோதனனும் கர்ணனும் தற்செயலாக லெட் பை அன் ஆக்சிடென்ட் சந்தித்து அவர்களுடைய சுபாவத்தின் காரணமாக நண்பர்கள் ஆயினர் என்று குறிப்பிடப்படுவது ஆய்வுக்குரியது, ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. திருதராஷ்டிரனுடைய நண்பன் என்ற காரணத்தால் அங்கே கௌரவ நூற்றுவருக்கு கற்பித்துக் கொண்டிருந்த துரோணரிடத்தில் பயிருமாறு அதிரதன் தான் அவனை ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வைத்தான் என்பதும் கர்ணன் அங்க தேசத்தைச் சேர்ந்தவன் என்பதை அறிந்தே துரியோதனன் அவனை அந்த நாட்டுக்கு மன்னனாக்கினான் என்பதும் ஆய்வாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மைகள். அது ஒரு புறம் இருக்க, குந்தி தனது வளர்ப்பு தாயின் ஆலோசனையின் பேரில் கர்ணனை அஸ்வநதியில் விட்டுவிட்டாள் என்பதும் ஆய்வுக்குரியது. குந்தி போஜனுக்கு தத்து கொடுக்கப்பட்ட சூரசேனனுடைய மகளான பிரதை எனப்படும் குந்தி கர்ணனை வருடத்தின் 11வது மாதத்தில் பெற்றெடுத்தாள் என்று 309 அத்தியாயம் தொடங்குகிறது. பக்கம் 137. கர்ணாஸ் பர்த் மகா பிரைட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் டே என்று இதை டாக்டர் KNS பட்நாயக் உறுதி செய்கிறார். மேற்படி வாக்கியம் இவ்வாறு தொடங்குகிறது. அரசரே, குந்திக்கு வருஷத்தினுடைய 11வது மாதத்தை சார்ந்த சுக்ல பட்சத்தில் அந்த சூரியனிடத்தில் நின்று ஆகாயத்தில் சந்திரன் உண்டாவது போல கர்ப்பம் உண்டாயிற்று. அது மாக மாதம் சுக்லபட்ச பிரதமை என்று இந்த பக்கத்து அடிக்குறிப்பு சொல்கிறது. அப்படியானால் கர்ணன் கடோத்கஜன் பிறந்ததைப் போல ஒரே இரவில் பிறந்தவன் அல்லன். குந்திக்கும் 10 கர்ப்ப காலம் இருந்திருக்கிறது. அவள் கண்ணீர்களுக்கான அந்த புறத்தில் வசித்தவள் என்பதால் அவளுக்கு கர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்ற உண்மை அவளுடைய வளர்ப்பு தாய்க்கு மட்டுமே தெரிந்திருந்தது. தத்து எழுத்திருந்தவனான குந்தி போஜனுக்கோ அவனுடைய மனைவிக்கோ கூட தெரிந்திருக்கவில்லை என்பது ஒரு புறம் என்றால், இந்த உண்மையை மறைத்து வைத்து கன்னி பருவத்திலேயே தாயாக ஆன குந்தியின் கர்ப்பத்தை ரகசியமாக காத்த அந்த வளர்ப்பு தாயின் பெயர் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்பது இன்னொரு புறம். ஆனால் பாண்டுவுக்கு குந்தியை மனமுடித்து வைத்தவரான பீஷ்மர், கர்ணா, நீ குந்தியின் மகன் என்பது எனக்கு முன்பே தெரியும், வியாசரும் நாரதரும் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று பீஷ்மர் விழுந்த 10 நாள் இரவு அவரை தனியாக சந்திக்க வந்த கர்ணனிடத்தில் சொல்கிறார் என்பது இன்னும் பெரிய ஆச்சரியம். பல அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் பொதிந்து வைத்திருக்கிற இந்த பகுதியை வெறுமனே கர்ணனுடைய கவச குண்டலங்களை இந்திரன் பெற்றுக்கொண்டு அவனுக்கு சக்தி ஆயுதத்தை கொடுத்தது என்று சுருக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். 7-8 தவணைகள் ஆனாலும் இந்த மிக முக்கியமான பகுதியை ஓரளவுக்கேனும் முழுமையாக பார்ப்போம். நம்முடைய முதல் கேள்வி, கர்ணனுடைய கவச குண்டலங்களை இந்திரன் ஏன் யாசித்தான்? அடுத்த கேள்வி, சூரியனே கனவில் தோன்றி எச்சரித்திருந்த போதிலும் அந்தன வடிவத்தில் வரப்போகும் இந்திரனுக்கு அவன் கேட்பதை கொடுக்காமல் இருக்க மாட்டேன் என்று கர்ணன் மறுத்ததன் காரணம் என்ன? அதைவிட முக்கியமான இன்னொரு கேள்வி, கர்ணனுக்கு இந்திரன் சக்தி ஆயுதத்தை ஏன் கொடுத்தான்? என்ன நிபந்தனைகளோடு கொடுத்தான்? இவற்றின் விடை எல்லோருக்கும் தெரிந்ததுதான் என்றாலும் நமக்கு தெரிந்திருப்பது முழுமையான விடைகள் அல்ல என்பதை சொல்லிக் கொள்கிறேன். இந்த கேள்விகளுக்கு விடை காணும் முன்னர் கர்ணனுடைய பிறப்பு பற்றிய செய்திகளை சற்று விரிவாக பார்ப்போம். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.